அத்தியாயம் 9. இத்திகாஃப், பள்ளியில் தங்கியிருத்தல். பாடம் 232. ரமதானில் இத்திகாஃப். ஹதீஸ் 1268. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானின் கடைசி 10 நாட்களில் இத்திகாஃப் இருப்பார்கள். புகாரி 2025, முஸ்லிம் 1171. ஹதீஸ் 1269. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தன்னை மரணிக்க செய்யும் வரையில் ரமதானின் கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். அவருக்கு பின்னர் அவர்களின் மனைவிமார்களும் இத்திகாஃப் இருந்தார்கள். புகாரி 2026, முஸ்லிம் 1172. ஹதீஸ் 1270. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்ட வருடத்தில் 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். புகாரி 2044. அத்தியாயம் 10. ஹஜ். பாடம் 233. ஹஜ் கடமையும் அதன் சிறப்புகளும். அல்லாஹ் கூறுகின்றான், எவர்கள் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமையாகும். எவரேனும் நிராகரித்தால் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தாரின் தேவையற்றவனாக இருக்கின்றான். 3 அத்தியாயம் 97 வசனம். ஹதீஸ் 1271. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாம் 5 விஷயங்கள் மீது கட்டப்பட்டுள்ளது. 1. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் அவனது தூதருமாவார் என சாட்சி கூறுவது. 2. தொழுகையை பேணுவது. 3. ஜக்காத் வழங்குவது. 4. ஹஜ் செய்வது. 5. ரமதானில் நோன்பு வைப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 8, முஸ்லிம் 1-6. ஹதீஸ் 1272. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்போது, மனிதர்களே, ஹஜ் செய்வதை உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி உள்ளான், எனவே ஹஜ் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அப்போது ஒருவர், இறை தூதர் அவர்களே, ஒவ்வொரு வருடமுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அந்த கேள்வியையே அவர் 3 தடவை கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆம் என்று கூறினால் அது கடமையாகிவிடும், நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். பின்பு, உங்களுக்கு முன் இருந்தோர் தங்களின் அதிகமான கேள்விகளின் காரணமாகவும் தங்கள் நபிமார்களிடம் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதன் காரணமாகவும் அடிந்தனர். எதையேனும் உங்களிடம் நான் கட்டளையிட்டால் நீங்கள் இயன்ற அளவுக்கு அதை எடுத்துக் கொள்ளுங்கள். எதையேனும் விட்டு உங்களை நான் தடுத்து விட்டால் அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம் 1337. ஹதீஸ் 1273. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், செயல்களில் மிகச்சிறந்தது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்புவது என்று பதில் கூறினார்கள். பின்னர் எது என்று கேட்கப்பட்டது, அல்லாஹுவின் வழியில் போர் செய்வது என்று பதில் கூறினார்கள். அடுத்தது என்ன என்று கேட்கப்பட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். புகாரி 1519 முஸ்லிம் 83. ஹதீஸ் 1274. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உடலுறவு கொள்ளாமல் தீய பேச்சு பேசாமல் ஒருவர் தூய்மையாக ஹஜ் செய்தால் தன் தாய் ஈன்றெடுத்த நாள் போல், அதாவது அன்று பிறந்த குழந்தை போல், பாவமற்றவராக அவர் தன் ஊருக்கு திரும்புவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். புகாரி 1521 முஸ்லிம் 1350. ஹதீஸ் 1275. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு உம்ரா மற்றொரு உம்ராவுக்கு இடையில் ஏற்பட்ட பாவங்களை அழித்துவிடும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு நற்கூலியாக சொர்க்கத்தை தவிர வேறில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1773 முஸ்லிம் 1349. ஹதீஸ் 1276. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, செயல்களில் மிகச் சிறந்ததாக தியாகம் செய்வதை நாங்கள் கருதுகிறோம், நாங்கள் தியாகம் செய்யலாமா என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு மிக மேலான ஜிஹாத் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் தான் என்று கூறினார்கள். புகாரி 1520. ஹதீஸ் 1277. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், துல்ஹஜ் மாதம் 9 நாளான அரஃபா நாளில் நரகத்திலிருந்து தன் அடியார்களை விடுதலை செய்வது போல் அல்லாஹ் வேறு எந்த நாட்களிலும் மிக அதிகமாக விடுதலை செய்வதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1348. ஹதீஸ் 1278. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமதானின் உம்ரா செய்வது ஹஜ்ஜுக்கு சமமாகும் அல்லது என்னுடன் ஹஜ்ஜு செய்ததற்கு சமமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1782 முஸ்லிம் 1256. ஹதீஸ் 1279. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, தன் அடியார்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கிய ஹஜ் வயது முதிர்ந்து என் தந்தைக்கு ஏற்பட்டு விட்டது. வாகனத்தில் கூட அவரால் உட்கார முடியாது. அவர் சார்பாக நான் ஹஜ் செய்யலாமா என்று ஒரு பெண் கேட்டார். அதற்கு ஆம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1513 முஸ்லிம் 1334. ஹதீஸ் 1280. லகீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, என் தந்தை வயது முதிர்ந்தவர், ஹஜ்ஜு செய்யவோ உம்ரா செய்யவோ பயணம் செய்யவோ இயலமாட்டார், என்ன செய்வது என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம் தந்தைக்காக நீர் ஹஜ்ஜு செய்வீராக உம்ரா செய்வீராக என்று கூறினார்கள். அபூதாவூத் 1810 திருமிதி 930. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1281. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறுதி ஹஜ்ஜின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எனக்கு ஹஜ்ஜு செய்யும் நிலை ஏற்பட்டது. அப்போது நான் 7 சிறுவனாக இருந்தேன். புகாரி 1858. ஹதீஸ் 1282. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுஹா என்ற இடத்தில் பயண கூட்டத்தாரை சந்தித்து, இவர்கள் யார் என்று கேட்டார்கள். நாங்கள் முஸ்லிம்கள் என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு நீங்கள் யார் என்று பயண கூட்டத்தார் கேட்டனர். அதற்கு நான் அல்லாஹ்வின் தூதர் என்று பதில் கூறினார்கள். அப்போது ஒரு பெண் சிறுவன் ஒருவனை தூக்கி காண்பித்து இவருக்கு ஹஜ்ஜு உள்ளதா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அதன் நற்கூலி உமக்கு உண்டு என்று பதில் கூறினார்கள். முஸ்லிம் 1336. ஹதீஸ் 1283. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகையின் மீது அமர்ந்து ஹஜ் செய்தார்கள். அவர்களின் பொருட்களை சுமக்கும் ஒட்டகையாகவும் அது இருந்தது. புகாரி 1517. ஹதீஸ் 1284. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உக்காஸ், மஜின்னா, துல் மஜாஸ் ஆகிய இடங்கள் முன்னர் அறியாமை காலத்தில் கடை வீதிகளாக இருந்தன. நபி தோழர்கள் இஸ்லாமிய காலத்தில், அதாவது ஹஜ் செய்யும் போது, அது குற்றமாக இருக்குமோ என பயந்தார்கள். அப்போது பின்வரும் வசனம் இறங்கியது. ஹஜ் காலங்களில் உங்களின் இறைவனிடமிருந்து அருளை வியாபாரத்தின் மூலம் நீங்கள் தேடுவது உங்கள் மீது குற்றமில்லை. 2வது அத்தியாயம் 198வது வசனம். புகாரி 4519.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.